நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் கார்ட்டூன், வரலாறு, தகவல், எழுத்து, திரைப்பட ஆய்வு என்று தொட்ட துறையெல்லாம் தனிமுத்திரை பதித்தவர் மதன். அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 2010 நமக்கு வழங்கிய நீண்ட நேர்முகத்தின் மறுபதிவு இது. அவரை நேர்முகம் கண்டவர் ரைசல். பாகம் 2. சரி, அடுத்து உங்க முழுமையான பெயர் அல்லது உங்க ஒரிஜினல் பெயர் வந்து மாடப்பூசை கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார். அது எப்படி மதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளமை ததும்பலான, ஒரு இளமை துள்ளலான பெயரா மாறுச்சு? அது அந்த பெயர் மாற்றம் நடந்த பின்னணியை சொல்லுங்களேன்.
நானே எனக்கு இளமையா ஒரு பெயர் வச்சுக்கிட்டேனாக்கா அது ரொம்ப தற்பெருமையா இருக்கும். அது ஆங்கிலத்துல நார்சிசிசம் அப்படின்னு, நம்மளே நம்மள கண்ணாடியில பாத்துக்கிற ஒரு இது. அது நார்சிசிசம்ன்ற கிரேக்க இதுல ஒருத்தர் வந்து அவர் பெண்களையே ஏறிட்டு பார்க்காம தண்ணியே பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப கண்ணாடி கிடையாது. எங்க தண்ணி கிடைச்சாலும், ஏரி கிடைச்சாலும், குட்டை கிடைச்சாலும் அதுல தான் முகத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அது ஜூபிட்டர்னுடைய மனை மகள் வந்து அவர் காதலிச்சா, அந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்காம இன்சல்ட் பண்ணதுனால ஜூபிட்டர் வந்து அவரை சபிச்சுட்டாரு. நீங்க கரையை ஓரமா நீ அப்படியே உட்காந்து உன் முகம் மட்டும்தான் இனிமே உனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு அவன் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால கரையோரமா வளர்கிற ஒரு பூவாக அவரை மாற்றி விட்டார். நம்ம ஊர்ல ரிஷிகள்னா நீ பசுவா மாறிடு, நாயா மாறிடுன்ற மாதிரி ஒரு மலராக அவரை மாற்றி விட்டார். இன்னைக்கும் நார்சிசிஸ்ட்னு ஒரு மலர் ஒண்ணு உண்டு, அது கரையோரமாக வளர்கிற ஒரு மலர். இந்த கதை இதுக்கும் நான் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட, தட் இஸ் ஏன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அது என்னன்னு விளக்கிட்டு இருந்தது, அந்த நார்சிசம் வானா அப்படின்றதுதான். சோ மதன் எனக்கு பேர் வச்சவர் விகடந்தையனுடைய சீனியர் கார்ட்டூனிஸ்ட் ஸ்ரீதர். அதற்கு காரணம், அதற்கு முன்னால நான் மாடபூசி கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார்ல இருக்கிற அந்த கோவிந்தன்றதை மட்டும் எடுத்து நான் பயன்படுத்தினேன். அந்த அப்புறம் குமார்ன்ற ஒரு பேர்ல அதையும் பயன்படுத்தினேன். கோவிந்த் வந்து தமிழ்ல எழுதும் போது கடைசியில இப்புன்னு முடியறது, கோவிந்த் அப்படின்னு முடியறதுனால அது வந்து ஒரு சரியா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. சரின்னு குமார், கோவிந்தகுமார்ன்றதுல குமார் பயன்படுத்தினேன். அதுல மும்பாயில இருந்து யாரோ ஒருத்தர் லெட்டர் எழுதி, நான் குமார்னு நான் அவருக்கு முன்னாலேருந்தே நான் கார்ட்டூன்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அவர் யாருமே தெரியாது, இப்போ அவர் இருக்காரான்னு தெரியாது, எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா கார்ட்டூனிஸ்டுகளையும் தெரியும், பட் இருந்தாலும் கூட அவர் சிறு பத்திரிகையில அவர் போட்டுட்டு இருந்திருக்கலாம். அவர் வந்து அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தாரு. வேற ஏதாவது பேர் வைக்கும் போது நான் சொன்னேன், நேச்சுரலி கொஞ்சம் காக்க பிடிக்கணும் இல்லையா நம்ம சீனியர்ஸ, நான் என்ன சார் பேர் வச்சுக்கிறது, நீங்களே பேர் வைங்க, இங்க தமிழ்நாட்டுல பட்ட பெயர்கள்லாம் மற்றவங்க தானே கொடுப்பாங்க, நீங்களே எனக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொன்னலாம். சோ அவர் வந்து அடுத்த வாரம் நான் போகும்போது ஒரு பேப்பர்ல எழுதி மதன்னு எழுதி கொடுத்தாரு. அந்த பேர் எனக்கு பிடிக்கல, காரணம் மதன்றது மன்மதனுடைய ரெண்டாவது இது. இங்க தமிழ்நாட்டுல வந்து மன்மதன் அப்படின்றது வந்து கிண்டலா யூஸ் பண்ற வார்த்தை தான். நண்பர்கள் வந்து ரொம்ப ஸ்டைலா நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா பெரிய மன்மதன் மனசுக்குள்ள நினைப்பா அப்படின்னு வானுங்க. சோ எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது, பட் மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க மதன் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த மதன் தான் தெரியும். என் கல்லூரி நண்பர்கள் வந்து என்ன கோவிந்தகுமார் தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய வீட்டுல வந்து என்னுடைய, அதாவது என்னுடைய அக்கா, தங்க, என்னுடைய தம்பி, என்னுடைய அம்மா, அவங்க எல்லாம் வந்து என்ன ஆனந்த்னு கூப்பிடுவாங்க. மாடபூசின்றது ஒரு குடும்ப பெயர், அது ஒரு கிராமத்தினுடைய பெயர்னு நான் திருப்பாடு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னுடைய மூதாதையர்கள் வந்து ஹம்பி விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்தபோது நெய்தல் வேலையில இருந்தாங்கன்னு, ஆக்சுவலி பிராமின்ஸ் தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, நெய்தல் இதுல இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அரச குடும்பத்துக்கு பட்டு நூல்கள் அந்த டிசைன் எல்லாம் பண்ணாலும் ஒர்க் பண்றதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது விதவிதமான வடிவங்களோட அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் அந்த துணிகள் எல்லாம் நெய்து கொடுக்கறது, டிசைனர் சாரி சொல்றோம்ல அது மாதிரி. அதற்கு பிறகு வார் வந்து இதானப்புறம் அவங்க அங்கேருந்து வந்து இங்க குடியேறினாங்க. அவங்களுக்கு வந்து விஜயநகர மன்னர்கள் வந்து மாடபூச்சின்னு ஒரு கிராமத்தை பரிசா கொடுத்தாராம். அங்கேருந்து வந்த ஒரு குழு, ஒரு குடும்பம் வந்து பிற்பாடு இந்த முஸ்லீமினுடைய ஒரு போர் ஒன்று நடந்த பொழுது அங்கிருந்து கிளம்பி வந்து தஞ்சாவூர்ல செட்டில் ஆனாங்க. ஸோ அவங்க குடும்பத்து பேரை சேர்த்துக்கிட்டாங்க மாடபூசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்க தாத்தாலாம் மாடபூசி ரங்காச்சாரி, எங்க அப்பா பேர் மாடபூசி கிருஷ்ணசுவாமி, நான் மாடபூசி கிருஷ்ணசுவாமி கோவிந்தகுமார். இது மொத்த பேரையும் நான் கீழே கார்ட்டூன் கீழே போட்டேன்னா கார்ட்டூனோட ரொம்ப நீளமா இருக்கும். இங்க சில ரயில் வண்டிகள் மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், லெவல் கிராசிங்ல நின்றுகிட்டே இருப்பீங்க. அப்புறம் இஷ்டப்படி எல்லாரும் தப்பு தப்பெல்லாம் உச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக மதன் அப்படின்னு பேர் மாத்திக்கிட்டேன். கம்ப்ளீட்டா வலிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இப்போதெல்லாம் தினசரி பத்திரிகைகள் சஞ்சிகைகள் எல்லாமே இணையதளத்தில் இன்டர்நெட் மூலம் பார்க்கப்படும் வகையில் வந்துவிட்ட நிலையில் கார்ட்டூனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு படுகிறது? அதாவது பத்திரிகைகளில் கார்ட்டூன் வரும் என்று எதிர்பார்க்கலாமா?
இன்டர்நெட்ல வரும் கார்ட்டூன், அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். கார்ட்டூன்றது ஹியூமர், நகைச்சுவை உணர்ச்சியை நம்ம பல விதங்கள்ல நம்ம வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம். உதாரணமா அந்த காலத்துல நாடகங்கள்ல ஒரு பின்னால தர்பார் சீன் இருக்கு பாருங்க, அந்த மகாராஜா வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாருன்னு ஒரு பெரிய செட்டு ஒண்ணு போட வேண்டியிருக்கும். அந்த சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அதுக்கு முன்னால ஒரு திரைச்சீலையை போட்டுட்டு இரண்டு புலவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோக் அடிச்சு பேசுற மாதிரி ஒண்ணு வச்சுட்டாக்க அந்த நேரத்துல அவங்க பின்னால வந்து சிம்மாசனத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டு தயார் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் ஆரம்பிச்சுது. சோ அந்த நாடகத்துல ஒரு நகைச்சுவைன்றது காமெடி ட்ராக் தான். பிற்காலத்துல அது அவசியம் இல்லை, இருந்தாலும் அதே பழக்கம் நம்மளுக்கு சினிமாவிலையும் தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம காமெடி ட்ராக்னு ஒண்ணு வைக்கிறோம். சோ அது ஒரு வேற மாதிரி டைமென்ஷன் எடுத்திருக்காரு. பல விதமான டைமென்ஷன்கள் எடுக்கும். ஒரு காலத்துல ஓலைச்சுவடியில எழுதிட்டு இருந்தோம், அப்புறம் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கோம், நாளைக்கு இன்டர்நெட்லயும் வரக்கூடும். ஆனால் நீங்க சொல்றது ஒண்ணு உண்மைதான், அதாவது எதுக்காக படிக்கிற இது குறையுமா அப்படின்னாக்க, இந்த புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில பயங்கரமான கூட்டம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அலமோதுக்கு கூட்டம். அதுல எவ்வளவு பேர் புத்தகம் வாங்குறாங்க, வாங்கின புத்தகத்தை எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்றது வேற விஷயம். ஆனா புத்தகங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு, பட் நாட் டு தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் மலையாளம் ஆர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். காரணம் வந்து அது பல காரணங்கள் உண்டு, அதுக்கு நம்ம போக வேணாம். பட் புத்தகம் படிக்கிறதுன்றது, நான் புத்தகம் படித்துதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும். புத்தகம் படிப்பதற்கு முன்பு மதன், புத்தகம் படித்ததற்கு பிறகு மதன், ரெண்டா. புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, அடியோட மாறி தலைகீழா புரட்டி போட்டுருக்கு. நான் இன்னைக்கு ஒரு எழுத்தாளரா கார்ட்டூனிஸ்டா என்ன மீட்டிங் எல்லாம் பேச கூப்பிடுறாங்க, எனக்கு நாலேஜ் இருக்குன்றாங்க, இங்க ரொம்ப சுலபமா பட்ட பெயர்கள்லாம் கொடுத்துருவாங்க, நடமாடும் பல்கலைக்கழகம் எல்லாம் சொல்லிடுவாங்க. இங்க ஒண்ணுமே வேணாம், சும்மா ரெண்டு விஷயம் சொன்னாலே போறவங்க புதுக்கோட்டை சேனாபதியன்னுவாங்க, வீரப்புலவ புலவர் வீரப்புறவலன் அப்படின்வாங்க, சைதாப்பேட்டை வேங்கை அப்படின்னு எல்லாம் பேர் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அதனால எழுத்து படிக்கிற ஹேபிட் போகிறதுக்கு சான்ஸே இல்லை, அது வெவ்வேறு விதமா மாறுமே தவிர அது போகாது. இன்ஃபேக்ட் ஆப்பிள் நிறுவனர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மேல டைம்ல, நான் புத்தகம் எல்லாம் படிக்கிறது இல்லை, நெட்டில் தான் படிக்கிறேன், நெட்டிலே புக்ஸ் வந்துடுறது அப்படின்றாங்க, அது சீப்பர் ஆல்சோ, நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு. சரி, பட் என்ன பொறுத்த வரைக்கும் கையில புத்தகத்தை எடுத்துட்டு போறது, ஒரு நீங்க ரயில்ல போகும்போது மேல்கட்டில படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடுக்குல புத்தகத்தை வச்சுங்களா படிக்கிறது, அதெல்லாம் நீங்க கம்ப்யூட்டர்லாம் பண்ண முடியாது. புத்தகத்தை எவ்வளவு இடங்களுக்கு எடுத்துட்டு போறீங்க, அது சுருக்கி கையில வச்சுக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, மூடி வச்சுட்டு பெரும் வச்சு விடுறீங்க, அது நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க அதை பத்தி. அதுல இருந்து அதுல வர ஒரு காதல், இதை பத்தி பத்தி உங்க காதல் நினைவுக்கு வருது. இதுல பரிபூரணமான ஒரு இன்பம்ன்றது வந்து நெட்டுல வராது, நாலேஜுக்கு தான் பார்க்க முடியும், இன்ஃபர்மேஷனுக்கு தான் பார்க்க முடியும்ன்றது நான் நினைக்கிறேன்.
அதாவது வரலாற்றை சுவையாக சொல்லும் வந்தார்கள் வென்றார்கள், கிமு கிபி போன்ற தொடர்கள் அல்லது புத்தகங்களை தாண்டி நீங்கள் மனிதர்களும் மர்மங்களும் இது போன்ற புத்தகங்களை எழுத்துக்களை எழுதுகின்றீர்கள். அதாவது மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பற்றி இந்த துறையில் அல்லது அந்த அம்சத்தில் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது?
அது சின்ன வயசுலயே இருந்ததுதான். நாங்க கல்லூரியில எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நைட்டு 2-12 மணி இருக்கும் பேசிட்டு இருப்போம் தெருவில். அப்ப நான் நிறைய பெரிய கரையில எல்லாம் சொல்லுவேன் நண்பர்களுக்கு, அதுல சில நண்பர்கள் எல்லாம் திரும்பி வீட்டுக்கே போகாம அங்கேயே படுத்துட்டு ரோடுல நடந்து கொடுத்து பயமா இருக்கு, 12 மணி ஆயிடுச்சு ராத்திரின்னு. பேரநார்வல் பத்தி நம்ம பொதுவா மக்களுக்கு ரொம்ப தப்பான அபிப்பிராயம் எல்லாம் இருக்கு, அதாவது பேய் வருது, பேய் ஓட்டுறது, சூன்யம் வச்சிடுறாங்க, ஆகப்பட்ட திருஷ்டி, அது வாசல் எலுமிச்சமா வச்சுட்டு போட்டாங்க அப்படின்ற மூட நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க, அது மனசுக்குள்ள உள்ள போயிடுச்சுனாக்க ரொம்ப பிரச்சனை. அதை கொஞ்சம் சயின்டிபிக்கா ஆராயலாம், உலக அளவுல என்ன அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்கன்னு நான் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு ஒரு பரபரப்பா எழுதிட்டு கடைசியில அதை பத்தி என்னன்ற விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. இல்லைல்லாம் ஐ திங்க் அது மாதிரி புத்தகங்கள் ரொம்ப குறைவா இருக்குங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த பேரநார்மல் பத்திய பல விஷயங்கள். சில விஷயங்கள் நான் சொல்றது பேயின்றது மட்டும் இல்ல, சில ஆச்சரியமான இதுக்கு நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்கிறது, எதிர்காலத்துல விடையே தெரியலாம். இப்ப இருக்கிற இதுல வந்து காற்று அலைகள்ல வந்து தங்க வந்து இசையும் இருக்கு, சினிமாவும் இருக்கு, காட்சிகளும் இருக்கு. அது எப்ப நமக்கு தெரியும், அதை கேப்சர் பண்ண அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ரேடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒலி அலைகள் தெரிஞ்சுது, டிவி வந்ததுக்கு அப்புறமா ஒளி அலைகள்னு இருக்கு, அதுக்கு முன்னால அந்த அலைகள்லாம் எங்க இல்லையா? என்ன அந்த அலைகள் எப்பவுமே இருக்கு, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சவங்கதான் உங்களால வந்து ஒரு குரலை கேட்க முடியாது. ஸோ அதேதான் டெலிஃபோனும், அதுக்கு முன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அதனால எதிர்காலத்திலயும் பல விஷயமான இது மாதிரி விஷயங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக விளக்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.